நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையில் சட்டவிரோத கைதுகள் தொடரக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறி அதை கண்டித்துள்ளது.
பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஒழுங்கான முறையிலே கைதுகளை மேற்கொள்ளாமல் முதலிலே ஆட்களை கடத்தி சென்று அதற்கு பிறகு அவர்களை கைது செய்ததாக சொல்லுகிற செயற்பாட்டை நாங்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறோம்.
ஊடகவியலாளர்கள் கொலைகள் சரியாக விசாரிக்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டி கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்.
சிவராம் மாத்திரமல்ல, கொல்லப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்கள் தமிழ் சிங்கள ஊடகவியலுடைய விசாரணைகளும் அப்படியே கிடக்கின்றன. லசந்த விக்ரமதுங்க மற்றும் எக்னலி கொள்ள ஆட்களுடைய விசாரணை நடைபெறுகின்றன, அது கூட முடிவடையவில்லை.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சங்கீதா ராஜன் விஜய்.
தென்னாப்பிரிக்காவில் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிடப்பட்ட அதிபர் ஜேக்கப் ஜூமாவுக்கு எதிரான 800க்கும் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
We find that Mr. Mse found himself under pressure and he decided to discontinue.
2009ஆம் ஆண்டில் இந்த குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டது நியாயமற்றது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அந்நாட்டு தலைமை அரச வழக்கறிஞர் தனது கடமையை மேற்கொள்ள தவறிவிட்டார் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டுமா என்பதை தேசிய வழக்கு விசாரணை ஆணையம் தீர்மானிக்கும்.
சிரியாவில் டமாஸ்கஸ் மற்றும் லட்டாக்கியா மாகாணத்தின் பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் யுத்த சத்தங்கள் ஒய்ந்த ஒரு காலம் தொடங்கும் என சிரிய படை தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்று குறித்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான ஒப்பந்தம் பற்றிய ரஷ்ய ஊடகங்களின் அறிக்கைகளை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துவதாக உள்ளது.
ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விடுத்து அனைத்து தரப்பினரும் பிரச்சினையை வைத்து அரசியல் செய்வது என்பதற்கு சிரியா ஒரு சிறந்த உதாரணம் என்று ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் கூறியுள்ளார். சிரியாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தோல்வியடைந்துள்ளதையே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்படுவதற்கு அனைத்து வல்லரசுகளுமே உடந்தையாக இருப்பதாக தோன்றுவதாக ஜியத் ராத் அல் ஹசேன் தெரிவித்துள்ளார்.
போலந்தின் ஆளுகைக்கு உட்பட்ட ஆஷ்விட்ஸ் வதை முகாமின் முன்னாள் நாஜி காவலாளி ஒருவர் ஏராளமான மக்களை கொலை செய்த ஒரு அமைப்பின் பகுதியாக இருந்ததை எண்ணி வருத்தப்படுவதாக தெரிவித்தார். ஆஷ்விட்ஸில் தனது அனுபவம் குறித்து இதற்கு முன்னர் தான் எதுவும் பேசியிருக்கவில்லை என தெரிவித்த 94 வயதான ஹெய்ன்ஹோல்ட் ஹென்னி அனுபவங்களை நேரடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றார்.
நார்வேவின் மேற்கு நகரான பெர்கன் அருகே இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் 11 சடலங்களை மீட்டெடுத்துள்ளதாக நார்வே மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த மேலும் 2 தேடி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு கடல் அருகே உள்ள எண்ணெய் மையத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த ஹெலிகாப்டர் ஒரு சிறிய தீவுக்கு அருகே விழுந்து நொறுங்கியது.
யூரோவை பொதுவான நாணய அலகாக பயன்படுத்தும் யூரோ வலயத்தின் பொருளாதாரம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 0.6% வளர்ச்சி கண்டுள்ளதாக அந்த வலயத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. யூரோ வலயத்தின் பொருளாதாரம் 8 ஆண்டுகளுக்கு முன் உலக நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னர் இருந்ததை விட தற்போது வளர்ந்துள்ளதாக தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. 2015 இறுதி காலாண்டுடன் ஒப்பிடும்போது யூரோ வலயத்தின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பாராத வகையில் இரட்டிப்பாகியுள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் சட்டவிரோதமான வகையில் தமிழ் மக்கள் கைது செய்யப்படுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமான நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் இதை கண்டித்துள்ளார். இதுகுறித்த செய்தி.
குற்ற புலனாய்வு பிரிவு பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஒழுங்கான முறையிலே கைதுகளை மேற்கொள்ளாமல் முதலிலே ஆட்களை கடத்தி சென்று அதற்கு பிறகு அவர்களை கைது செய்ததாக சொல்லுகிற செயற்பாட்டை நாங்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறோம். சந்தேகத்தின் பேரிலே ஒருவரும் கைது செய்யப்படக்கூடாது என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆனால் கைது செய்யும் போது அதற்கான சட்டத்தின் கீழான ஒரு முறை ஒன்று இருக்கிறது. கைது செய்யப்படுகிறவர்களுடைய உடனடி உறவினர்களுக்கு கற்றுச்சீட்டு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று தேவைப்பாடு ஒன்று இருந்தது. இப்போ அவசரகால சட்டம் அமுலில் இல்லை. ஆகையினாலே சட்டபூர்வமாக அப்படிங்கிற தேவைப்பாடு இல்லாத போதிலேயும் கூட அந்த நடைமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படியான கைதுகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதை குறித்து அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். இனிமேல் அப்படி நடக்காது என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன், இலங்கையில் ஊடகவியலாளர்களின் கொலைகள் சரியாக விசாரிக்கப்பட்டு முடிவுகள் காணப்படுவதில்லை என்று கூறி தலைநகர் கொழும்பில் ஊடகவியலாளர் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது குறித்து அங்கிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஊடகவியலாளர் தர்மரத்னம் சிவராமை கொலை செய்த சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. சிவராம் கொலை செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் பூர்த்தியாகும் இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊடகத்துறையினர் மற்றும் சமூக அமைப்புகளின் அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர். சிவராமின் கொலை சம்பந்தமாக சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் முறையான விசாரணைகளை நடத்த கடந்த அரசாங்கம் தவறியதாக குற்றம் சாட்டினார் தமிழ் ஊடக ஒன்றியத்தின் தலைவர் ஏ நிக்சன்.
சிவராம் மாத்திரமல்ல, கொல்லப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்கள் தமிழ் சிங்கள ஊடகவியலுடைய விசாரணைகளும் அப்படியே கிடக்கின்றன. ஆக லசந்த விக்ரமதுங்க மற்றும் எக்னலி கொள்ள ஆகியோட விசாரணை நடைபெறுகின்றன. அது கூட சரியான முறையிலே விசாரணை முடிவடையவில்லை. ஆகவேதான் நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை வீழ்த்தி நல்லாட்சிக்காக வந்தீர்கள், ஆனால் நல்லாட்சிக்காக வந்து இதுவரையும் ஊடகத்துறை சார்ந்த விடயங்களே செய்த விடயங்கள் என்ன என்ற கேள்வி நாங்கள் எழுப்புகின்றோம். ஊடகவியலாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக தமிழ் ஊடகத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சரியான நீதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதை வலியுறுத்தி நாங்கள் இன்று சிவராம் கொல்லப்பட்ட நாளான இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம்.
சிவராமை கொலை செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை மக்கள் முன் பகிரங்கப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அருட்தந்தை என் சத்யவேல்.
சிவராமை கொலை செய்தது யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும், அவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். இப்போது கூறப்படுகின்ற செய்தி சிவராம் போன்றவர்கள் எல்டிடியோட தொடர்புள்ளவராக இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. எல்டிடியோட தொடர்புள்ளவர்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன, எவ்வாறு தொடர்பு கொண்டார், அந்த பின்னணியை ஆராய்ந்து பார்க்க போலீசார் இருக்கின்றார்கள், நீதிமன்றம் இருக்கின்றது, அதற்குடாக தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே கடத்து சென்று கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது.
கொலை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்த ஊடகத்துறையினருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தாமதமின்றி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதானமாக வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். பெருந்தோட்டத் துறையினரின் ஊதிய உயர்வு பிரச்சினை முடிவில்லாமல் சென்று கொண்டிருப்பது குறித்து தாங்கள் பொறுமை இழந்துவிட்டதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று தெரிவித்துள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் தாங்கள் பொறுமையிழந்து விட்டதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் தமது கட்சியின் கடுமையான தீர்மானமும் நிலைப்பாடும் எதிர்வரும் மே தினத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறுகின்றார்.
தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை நீண்ட காலமாக இழுத்தறிப்பட்ட பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நியாயமான சம்பளத்தை வழங்க முடியாது என்ற ஒரு ஒப்பாரியை தொடர்ச்சியாக தோட்ட முகாமைத்துவ நிறுவனங்கள் தெரிவித்துக் கொண்டே வந்திருக்கின்றன. இது தொழில்துறையில் பாரி நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தை காட்டி அதை சொல்லி வந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மாற்று யோசனைகளை தெரிவிக்கும்படி நாங்கள் தோட்ட முகாமைத்துவ நிறுவனங்களுக்கு ஒரு வருடத்துக்கு மேற்பட்டு போதிய அவகாசம் வழங்கியிருக்கின்றோம். அப்படி வழங்கப்பட்ட நிலையிலும் கூட இன்னும் அதற்கான தீர்வு வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் பொறுமை இழந்திருக்கின்றோம். தொழிலாளர்கள் பொறுமை இருக்கின்றார்கள். ரெண்டு விஷயம் இங்க இருக்கு. ஒன்று, நிரந்தரமான சம்பள தொகையை தீர்மானிப்பது. 1000 ரூபாய் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது 1000 ரூபாய்க்கு மாற்று யோசனையாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகையை முன்வைத்திருக்க வேண்டும். பேச்சுவார்த்தையின் போது 725 ரூபாய் வரைக்கும் வர முடியும் என்று கூறியிருக்கின்றார். நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்நிலையில அரசாங்க பாங்காளி கட்சிகளை நாங்கள் எங்களை வலியுறுத்தின் பேரில் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்தது. 2500 ரூபாய் மாத சம்பளம் தனியார் துறைகளுக்கு வழங்கப்படும் பொழுது அந்த வழங்கப்படும் தொகை தோட தொழிலாளிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருந்தது. அதாவது ஒரு நாளைக்கு இப்படி வழங்கப்படும் தொகையிலிருந்து 100 ரூபாய் அதிகரிக்கப்பட வேண்டும். இடைக்கால தீர்வாக நிரந்தரமான தீர்வு வரும் வரைக்கும் வர வேண்டும். அந்த தொகையின் கூட உருப்படியான முறையில் எல்லா தோட்டங்களை வழங்குவதற்கு அனைத்து தோட்ட நிறுவனங்களும் தயாராக இல்லை. இந்த காலத்திலான பொறுமை இழந்திருக்கின்றோம். நிறுவனங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்டும் கூட அவர்கள் அக்கறையின் காரணமாக பொறுப்பின் காரணமாக தொழிலாளிகளை நட்டாத்து விட்டிருக்கின்றார்கள் என்றால் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்ற நிலைமை நாங்கள் இருக்கின்றோம்
என்றும் தெரிவித்துள்ள அமைச்சர் மனோ கணேசன், மே தினமன்று தங்களால் வெளியிடப்படும் தீர்மானம் பற்றி தற்போதைக்கு கூற முடியாது என்கின்றார்.
அரசாங்கத்தில் பங்காளி கட்சிகள் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் தோட்ட தொழிலாளிகளின் சம்பள பிரச்சனை தொடர்பாக பாரமாக இருந்து வருவோம் என்று எவரும் எதிர்பார்க்க முடியாது. மாற்று யோசனை முன்வைக்காமல் தோட்ட கம்பெனி மௌன சாதிக்கும் பொழுது நாங்கள் இது பொறுமை இழந்து விட்டு கூற விரும்புகின்றோம். ஆகவே தான் கடுமையான ஒரு தீர்மானம் வரும் என்று நன்றி குறிப்பிட்டு
என்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சென்னையில் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் காஞ்சி மடாதிபதியை விடுவித்து தமிழக நீதிமன்றம் ஒன்று இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் ஜெயேந்திரர் விடுவிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஆடிட்டர் ராதாகிருஷ்ணனை கொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து ஜெயேந்திரர் உள்ளிட்ட 9 பேர் இன்று விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய பரிந்துரைக்கப்படும் என தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜயராஜ் உறுதி செய்தார். அரசு தரப்பின் சாட்சியங்களை நீதிமன்றம் முழுமையாக பரிசீலனை செய்யவில்லை என்றும் கூறியுள்ள வழக்கறிஞர் விஜயராஜ், இதனால் மேல்முறையீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை முதலாவது அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜமாணிக்கம் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறியுள்ளார். கடந்த 2002 சென்னையைச் சேர்ந்த ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு சென்ற அடையாளம் தெரியாத சிலர் பயங்கர ஆயுதங்களை கொண்டு அவர் மீது தாக்குதல் நடத்தினர். அப்போது அவரது மனைவி, அவரது உதவியாளரும் தாக்கப்பட்டனர். அரிவாளால் வெட்டப்பட்டிருந்த இந்த மூவருக்கும் உரிய நேரத்தில் தகுந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டதால் அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இந்த வழக்கின் முதல் கட்ட விசாரணைகளை நடத்திய காவல்துறையினர் காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திரர், இளைய மடாதிபதி விஜயேந்திரரின் தம்பி ரகு, காஞ்சி மடத்தின் மேலாளர் சுந்தரேச ஐயர், அப்பு, ரவி சுப்பிரமணியம் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ரவி சுப்பிரமணியம் மட்டுமே அரசு தரப்பு சாட்சி சொல்லும் அப்ரூவராக மாறினார். இதற்கிடையே குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இருவர் மரணமுற்றனர். இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எஞ்சிய 9 பேரையும் சென்னை முதலாவது அமர்வு நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது.
இதனிடையே மருத்துவக் கல்லூரி சேர்க்கை தொடர்பில் தமது உத்தரவில் எந்த மாறுதலும் இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் கூறிவிட்டது குறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
2016-17 கல்வி ஆண்டிற்கான மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கை தகுதி தேர்வுகளை மாநில அரசுகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்கிற மத்திய அரசு தரப்பு கோரிக்கையை இன்று இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசு தரப்பில் ஆஜராகிய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் மாற்றம் ஏற்படுத்த கோரினார். அதன்படி இந்த கல்வி ஆண்டில் 2 கட்டங்களாக தேர்வுகளை நடத்தாமல் ஒரே கட்டமாக ஜூலை மாதம் 24 அன்று மட்டும் தகுதி நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டும் என்றும், தவிர மாநில அரசுகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்தும் தகுதி நுழைவுத் தேர்வையும் இந்த ஆண்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி 2 கட்ட தேர்வுகளும் நடத்த வேண்டும் என்று கூறிய நீதிமன்றம், சம்பந்தப்பட்டவர்கள் தரப்பிலான மனுக்கள் பெறப்பட்ட பிறகு இந்த விவகாரத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்காக NEET எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 17 அன்று முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை உச்சநீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை அன்று உறுதி செய்தது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். மிக அபூர்வமான பௌத்த கற்சிற்பம் ஒன்றை அமெரிக்கா பாகிஸ்தானிடம் மீண்டும் கையளித்துள்ளது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு. தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
சமய அடையாளங்களுடன் புத்தரின் பாதத்தடங்களை சித்தரிக்கும் இந்த கற்சிற்பம் 2 சேர்ந்தது. பாகிஸ்தானின் ஸ்வாத் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து இந்த சிற்பம் கடத்தப்பட்டது. பழம்பெறும் இந்த கற்சிற்பத்தை டோக்கியோவிலிருந்து அமெரிக்காவிற்கு எடுத்துச் சென்ற அருங்கலைப் பொருட்களை விற்கும் ஜப்பானிய வர்த்தகர் ஒருவர் களவாடப்பட்ட பொக்கிஷத்தை வைத்திருந்ததான குற்றத்தை ஏப்ரலில் ஒப்புக்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற இருந்த ஏலம் ஒன்றில் இந்த சிற்பம் $1 மில்லியன் அளவிற்கு விற்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னர் ஏலத்தை நிறுத்தி அதை கைப்பற்றிய அமெரிக்க அதிகாரிகள் பின்னர் பாகிஸ்தானிய அதிகாரிகளிடம் அதை ஒப்படைத்தனர். அதை பெற்றுக்கொண்ட பாகிஸ்தான் தூதரக உயரதிகாரி ஒருவர் அந்த சிற்பம் சிறிது காலம் நியூயார்க்கில் இருக்கும் என கூறியுள்ளார். அந்த காலப்பகுதியில் மக்களுக்கு அது காட்சிப்படுத்தப்படுவது குறித்தும் ஆராயப்படும் என நியூயார்க்கில் உள்ள பாகிஸ்தானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது ஒரு சொத்து என்பதற்கு அப்பால்பட்டு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் என மன்ஹண்டன் மாவட்டத்தின் சட்டத்தரணி சைரஸ் வான்ஸ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை எடுத்துக்கூறும் இந்த பழம் பெறும் பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டியதுடன் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள தொல்பொருட்களை பாதுகாக்கும் ஆசையாலேயே பகுதியளவில் இதனை வைத்திருக்கத்தான் உந்தப்பட்டதாக பழம்பொருட்கள் வர்த்தகரான டட்ஸ்யோ காகு தெரிவித்தார். ஆனாலும் அவரது கருத்துக்களை மறுக்கும் வல்லுநர்கள் அவ்வாறு செய்வதற்கு பாகிஸ்தானில் நல்ல வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தனர். அபராதமாக $5,000 செலுத்திய காகு அமெரிக்காவை விட்டு சொந்த விருப்பில் வெளியேறினார்.
இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.